நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய்லாமா அமைப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் திபெத்தின் தலாய்லாமா அமைப்பின் பின்னணி பற்றியும் அது குறித்த இன்றைய சிக்கல் தொடர்பிலும் விளக்குகிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகால அனுபவம் கொண்ட இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப திபெத் பத்தி பேசுறோம் இல்லையா?
ஆமா.
இப்ப திபெத்னு சொன்னாலே அதன் ஆன்மீக தலைவர் தலாய்லாமா, அதுதான் அவரோட பேரு. அந்த அந்த பதவி வச்சுதான் அவரே அடையாளப்படுத்துறோம் இல்லையா?
ஆமா ஆமா.
இப்ப அந்த மாதிரியான தலாய்லாமா அமைப்பு தொடரும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முக்கியத்துவத்தை பாக்குறது முன்னாடி, இப்ப தலாய்லாமா அவர்கள் பல தசாப்தங்களாக, பல ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார் இல்லையா?
ஆமா.
இப்ப அவர் வந்து தான் பிறந்த திபெத்தை விட்டு இந்தியாவுக்கு சென்ற காரணம் என்ன, அதை சொல்லுங்களேன்.
தலாய்லாமா கடந்த 66 வருடங்களாக இந்தியாவில் இமயமலை பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து அங்குதான் வசித்து வருகிறார். இதில் கிங் டைனஸ்டி என்ற கிங் வம்ச அரசு வீழ்ச்சிக்கு பின்பு, அதாவது 1913 அப்போது தீபத்தில் இருந்த 13 தலாய்லாமா சுதந்திர பிரகடனம் ஒன்றை செய்து சீனாவிலிருந்து பிரிந்து கொண்டார். 2 உலக போரின் போது தமது கட்டுப்பாட்டில் இருந்த குறிப்பிடத்தக்க நிலப்பகுதியை இழந்திருந்த சீனா 1950 மீண்டும் தம்மை விரிவுபடுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு தீபத்தை ஆக்கிரமித்தது. 1951 தீபத்தை சீனாவுடன் இணைத்துக் கொண்டது. ஒரு அமைதியான முறையில் தீபத்திற்கு சுதந்திரம் கொடுத்த நிகழ்வு இது என்று சீனா அந்த ஆக்கிரமிப்பை வர்ணித்தாலும் தீபெத்தியர்கள் அதனை ஆக்கியபேஷன், ஆக்கிரமிப்பு என்றே தொடர்ந்து கூறி வந்தார்கள். தீபெத் சுதந்திரமாக சுயாதீனமாக செயல்படும் என்று சீனா ஆரம்பத்தில் உறுதியளித்த போதும் சீனா தீபத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தது. தீபத்தின் புத்த மதம் சார்ந்த நடவடிக்கைகள் கம்யூனிச சீனாவுக்கு ஏற்புடையதாகவும் இல்லை. இதன் காரணமாக சீனாவுக்கு எதிரான கிளர்ச்சிகள் மற்றும் எதிர்ப்புகள் அங்கு தொடர்ந்து எழுந்து வந்தன. 1959 அப்போது 24 வயதான இப்போதைய தலாய்லாமாவை கடத்தி சென்று கொன்றுவிட சீனா முயல்கிறது என்ற அச்சம் காரணமாக திபெத் தலைநகர் லாசாவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தன. இதை தொடர்ந்து தலாய்லாமாவும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் பல சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவில் தவாங் என்ற பகுதிக்கு தப்பியோடினார்கள். இந்தியா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அங்கு தலாய்லாமா கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸைல் ஓர் கவர்மெண்ட் இன் எக்ஸைல், நாடு கடந்த திபெத் அரசு என்ற அமைப்பை உருவாக்கி திபெத்தியர்களின் அரசியல் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ரைசம்.
சத்யநாதன், இப்ப புதிய தலாய்லாமா ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்று இப்போது தலாய்லாமா அறிவித்திருக்கிறார் இல்லையா?
ஆமா.
அதனோட பின்னணி என்ன?
இந்தியாவில் தர்மசாலாவில் வசிக்கும் திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய்லாமா தனது மரணத்தின் பின்பு தனது இடத்தை நிரப்ப புதிய தலாய்லாமா ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்று இப்போது அறிவித்திருக்கிறார்கள். தற்போதைய தலாய்லாமாவுடன், அதாவது 14th தலாய்லாமாவுடன் இந்த ஆன்மீக இயக்கம் முடிவடைந்து விடும் என்று முன்பு வந்த செய்திகள் காரணமாக துவண்டு போயிருந்த அவரது ஆதரவாளர்களும் அபிமானிகளும் இந்த புதிய செய்தி காரணமாக புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதேவேளையில் புதிய தலாய்லாமாவின் தெரிவு தொடர்பில் இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளின் நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி அரசியல் அவதானிகள் கூர்ந்து அவதானித்தும் வருகிறார்கள். எதிர்வரும் July 6 அவர் தனது 90th பிறந்த தினத்தை கொண்டாட இருப்பது தொடர்பாக இந்த வாரம் முழுதும் தர்மசாலாவில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பல ஆயிரக்கணக்கானோர் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டங்களின் மத்தியில் கடந்த புதன்கிழமை அவரது ஆதரவாளர்கள் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்த வீடியோ செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. இது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. தலாய்லாமா அமைப்பு தொடர்ந்து இயங்கும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். கேடன் ஃபோட்ராங் ட்ரஸ்ட் என்ற தலாய்லாமா நிர்வாகம் மரபுப்படி புதிய தலாய்லாமாவை கண்டுகொண்டு அவரை தெரிவு செய்து நியமிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று அவர் அந்த செய்தியில் தெரிவித்தார். கேடன் ஃபோட்ராங் ட்ரஸ்டை தவிர வேறு யாருக்கும் புதிய தலாய்லாமாவை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இப்படி அவர் தெரிவித்திருப்பது மறைமுகமாக சீனாவுக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலாய் லாமா சீனாவில் உள்நாட்டிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார், அவரை சீனா அங்கீகரிக்க வேண்டும் என்று சீனா தொடர்ந்து கூறி வருவது இங்கு உற்று நோக்கத்தக்கது. புதிய தலாய் லாமா சீனாவுக்கு வெளியே பிறந்தவராக இருக்க வேண்டும் என்று தலாய் லாமா மீண்டும் தனது செய்தியில் இப்போது வலியுறுத்தியிருப்பது பெய்ஜிங்குக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாக தெரியவில்லை.
அப்படி பார்த்தா இப்ப புதிய தலாய் லாமா ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அப்படின்னு தலாய் லாமா அறிவித்திருக்கும் இந்த அறிவித்தல் அவரது ஆதரவாளர்கள், குறிப்பாக திபெத்தில் வாழ்கின்ற திபெத்திய பௌத்தர்கள், திபெத்திற்கு வெளியே வாழும் திபெத்திய பௌத்தர்கள் ஆகியோர் மத்தியில் எந்த வகையான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது சத்யநாதன்?
கடந்த 14 வருடங்களாக திபெத்திலிருந்தும் அதற்கு வெளியிலிருந்தும் இமயமலை சூழ் பிரதேசங்களில் இருந்தும் மங்கோலியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் பல பகுதிகளில் இருந்தும் தலாய் லாமா அமைப்பு தொடர வேண்டும் என்று தன்னிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக இமயமலை பிரதேசத்தில் தர்மசாலா என்ற இடத்தில் பல தசாப்தங்களாக வசித்து வரும் தலாய் லாமா கூறினார் ரைசில். இந்த கோரிக்கைகளுக்கு அமையவே இந்த அமைப்பு தொடர வேண்டும் என்று முடிவெடுத்ததாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். அஹிம்சை, கருணை, திபெத்தின் கலாச்சார பாதுகாப்பு என்பவற்றின் மொத்த உருவமாக அவரை திபெத்தியர்களும் உலகளாவிய அவரது ஆதரவாளர்களும் பார்க்கிறார்கள். அவரோடு தலாய் லாமா அமைப்பு முடிவுக்கு வந்துவிடுமோ என்று அஞ்சி இருந்த அவர்களுக்கு தலாய் லாமாவின் அறிவித்தல் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 1959 இந்தியாவுக்கு தப்பியோடிய இளம் தலாய் லாமா கடந்த பல தசாப்தங்களாக இந்தியாவில் தர்மசாலாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து கொண்டே அவரால் திபெத்திய பௌத்தர்களை தாண்டியும் தமது கொள்கைகளை கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது. அவர் திபெத்திய ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அரசியல் தலைவராகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் தாயகத்தை மீட்டெடுக்கும் அஹிம்சை போராளியாகவும் உலக சமாதான தலைவர்களுள் ஒருவராகவும் உலக பிரசித்தி பெற்ற சமய தலைவர்களுள் ஒருவராகவும் விளங்குகிறார். அவருக்கு 1989 சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இப்போதும் 100,000 அதிகமான திபெத்திய அகதிகள் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர் நிறுவிய கேடன் ஃபோன்ராங் ட்ரஸ்ட் என்ற லாப நோக்கின்றி நடத்தப்படும் அமைப்பு 600 வருட பாரம்பரியத்தை காக்கும் விதமாக திபெத்திய பௌத்த மரபுக்கு அமைய புதிய தலாய் லாமாவை தெரிவு செய்யும் ஏக அதிகாரம் கொண்டதாக இருக்கும் என்று தலாய் லாமா இப்போது அறிவித்திருக்கிறார்.
சரி, அப்படி தலாய் லாமா அறிவித்தாலும் கூட சீனா அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லையே, சீனாவின் நிலைப்பாடு வேறாக இருக்கிறது அப்படித்தானே?
ஆமாம், சீனா ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின் தீபத்தை விட்டு 1959 தப்பியோடிய தலாய் லாமாவை சீனா பிரிவினைவாதியாகவே பார்க்கிறது. ரைசல் சீன வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சார்பாக கருத்து தெரிவித்த பேச்சாளர் மயோன் நிங், புதிய தலாய் லாமா சீன மத்திய அரசின் அங்கீகாரத்தை பெற்றவராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். புதிய தலாய் லாமா சீன அரசின் சட்டங்களை பின்பற்றுபவராகவும் சமய அனுஷ்டானங்களுக்கும் மரபுகளுக்கும் அமைய நடப்பவராகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
இப்ப சீனா வந்து திபெத்தை ஆக்கிரமித்தது அல்லது உள்வாங்கி கொண்டதுங்கிற பின்னணியில இதுல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் இப்போது வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் இல்லையா?
ஆமாம்.
இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த புதிய தலாய் லாமா நியமனம் தொடர்பான விவகாரத்தில் அக்கறை காட்டுவதன் பின்னணி என்ன?
இந்தியா கடந்த 66 வருடங்களாக அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வந்திருக்கிறது. ரைசல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு பதவிக்கு வந்த எல்லா பிரதமர்களையும் அவருக்கு தெரியும். ஆகவே புதிய லாமா யார், எங்கிருந்து வரப்போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை இந்தியா மிக உன்னிப்பாகவே கவனித்து வருகிறது. தர்மசாலாவில் தலைமறைவாக இருந்து செயல்படும் தலாய் லாமா அமைப்பு சீனாவின் மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு உதாரணம் என்பதை வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதே அமெரிக்காவின் தொடர்ந்த நிலைப்பாடாகும். சீனாவின் மனித உரிமை மீறல்களை வெளியுலகுக்கு காட்டுவதே அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ற வகையில் அமெரிக்காவும் புதிய தலாய் லாமா அமைப்பு சீனாவுக்கும் தீபத்துக்கும் வெளியே சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தொடர்வதையே விரும்புகிறது.
சத்யநாதன், இப்ப கடைசியா இப்ப தலாய் லாமா பொறுத்தளவுல அவருக்கு 90 வயதாகிறது, எப்படி அவர் ஒரு நாள் வந்து மரணித்து போவார், இறந்து போவார் இல்லையா? அப்புறமா என்ன நடக்க போகுதப்பா?
தலாய் லாமா இறந்த பின்பு தலாய் லாமா தான் விரும்பிய உடல் ஒன்றின் ஊடாக மறு அவதாரம் எடுப்பார் என்று திபெத்திய பௌத்தர்கள் நம்புகிறார்கள். 1587 தொடக்கம் இவ்வாறு 14 தடவைகள் அவர் மறு அவதாரம் எடுத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். அவலோகேஸ்வரா என்ற கருணை கடவுளான போதிசத்வாவின் அவதாரமே தலாய் லாமா என்பது திபெத்திய பௌத்தர்களின் நம்பிக்கை. இதற்கிடையே சீனா தாம் தலாய் லாமா ஒருவரை தமது பிரத்யேக கோல்டன் ஏர்ன் மெதட் என்ற முறை மூலமாக தெரிவு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது. 18 நூற்றாண்டில் கிங் டைனஸ்டி என்ற கிம் வம்ச முறையான போட்டியிடும் அனைவரது பெயர்களை மட்டைகளில் எழுது ஒரு தங்க பாத்திரத்தில் போட்டு அவர்களுள் ஒருவரது பெயரை அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தெரிவு செய்து தலாய் லாமாவாக நியமிப்பதே இந்த முறையாகும். இந்த முறைப்படி தெரிவு செய்ய போவதாக சீனா அறிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் இரண்டு தலாய் லாமாக்கள், ஒருவர் சீனாவுக்கு உள்ளேயும் மற்றவர் சீனாவுக்கு வெளியேயும் நியமிக்கப்படும் வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை.
அப்படி பார்த்தா இந்த பின்னணியோ அல்லது இந்த கதையோ தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா?
நிச்சயமாக.
சரி, மிக்க நன்றி சத்யநாதன். மீண்டும் சந்திப்போம்.
மீண்டும் சந்திப்போம் ரைசு. நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.